In the first page of the New Testament, there are two names given to Jesus.
புதிய ஏற்பாடின் முதல் பக்கத்திலே இயேசுவுக்கு இரண்டு பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
Many of us are familiar with one of them.
நம்மில் அநேகருக்கு அதில் ஒரு பெயர் பழக்கப்பட்டிருக்கிறது.
We may not be so familiar with the other.
இன்னொரு பெயரை நாம் அந்த அளவுக்கு அறியாமல் இருக்கலாம்.
And each name has got a meaning.
ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு பொருள் உண்டு.
The first name is Jesus.
முதல் பெயர் இயேசு.
Verse 21, Matthew 1:21.
மத்தேயு 1:21.
You shall call his name Jesus because he will save his people from their sins.
அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார்.
The meaning of Jesus is savior. He has come to save us from sin.
இயேசு என்ற பெயருக்கு விடுவிக்கிறவர் என்ற அர்த்தம். நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாய் அவர் வந்தார்.
When we pray in the name of Jesus, we are praying in a name which is meaning saving us from our sin.
இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிக்கிறோம் என்றால், நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்க கூடிய ஒரு நாமத்தின் நிமித்தமாய் நாம் ஜெபிக்கிறோம்.
So when we pray in the name of Jesus, the first thing we need to pray for is to be saved from our sin.
ஆகவே இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிக்கிறோம் என்று சொன்னால், நாம் ஜெபிக்கக்கூடிய முதல் காரியமானது நம்முடைய பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காய் ஜெபிக்க வேண்டும்.
That is the first promise in the New Testament.
புதிய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட முதல் வாக்குத்தத்தம் இதுதான்.
There are many promises in the Bible, but the first one in the New Testament is he will save you from all your sins.
வேதத்திலே அநேக வாக்குத்தத்தங்கள் உண்டு, ஆனால் புதிய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட முதல் வாக்குத்தத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர் அல்லது
விடுதலையாக்குகிறவர். There is no doubt about it.
அதிலே சந்தேகமே கிடையாது.
There is no sin in your life from which Jesus cannot save you.
இயேசுவால் ரட்சிக்கப்பட முடியாதபடி ஒரு பாவமும் உங்களுடைய வாழ்க்கையிலே கிடையாது.
There may be many sins in your life, but I want to tell you, Jesus can save you from all of them. That is his name.
உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக பாவங்கள் இருக்கலாம். இயேசு அவ்வளவு பாவங்களிலிருந்து உங்களை நீக்கி உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார்.
He will do it only for those who seek him with all their hearts.
தங்கள் முழு இருதயத்தோடும் தம்மை தேடுகிறவர்களுக்கு மட்டுமே அவர் அப்படி செய்ய முடியும்.
And if you have not been saved from your sins, it is because you have not sought him with all his heart.
உன்னை பாவத்திலிருந்து இன்னும் விடுதலை பெறவில்லை என்றால், முழு இருதயத்தோடு நீ தேடவில்லை என்றுதான் அர்த்தம்.
To live a happy life, you must ask Jesus to save you from all your sins.
ஒரு சந்தோஷமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்பினால், எல்லா பாவங்களிலிருந்தும் ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும் என்று நீ ஜெபிக்க வேண்டும்.
He doesn't tell you to give up sin as much saying I will save you from your sin.
நீ இந்த பாவத்தை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லாதபடி நான் உன்னை பாவத்தின் விடுதலையாக்குவேன் என்று சொல்கிறார்.
See, if your child has fallen into a deep 20-foot pit,
20 அடி பள்ளத்திலே உன்னுடைய பிள்ளை விழுந்தால்,
you don't tell him to climb out of it.
நீ எப்படியாவது அந்த குழியிலிருந்து ஏறி வெளியே வந்து விடு என்று நீங்கள் சொல்லுவதில்லை.
You will lower a rope or something and you will pull him out of it.
ஒரு கயிறை விட்டோ அல்லது ஏதாவது ஒரு பொருளை விட்டோ நீங்கள் அந்த குழந்தையை மேலே தூக்கி விடுவீர்கள்.
You yourself will jump in and save him.
அல்லது நீங்களே அந்த குழிக்குள்ளே குதித்து அந்த குழந்தையை விடுவிப்பீர்கள்.
There is a difference between saving a man out of a pit and telling him to climb out of the pit.
குழியிலிருந்து மேலே ஏறி வா என்று சொல்வதற்கும், குழியிலே விழுந்த ஒருவனை தூக்கி வெளியே விடுவதற்கும் வித்தியாசம் உண்டு.
What do you think Jesus tells you?
இயேசு உங்களுக்கு என்ன சொல்கிறார் என்று எண்ணுகிறீர்?
When you have fallen into the pit of sin,
பாவம் என்னும் குழியிலே நீ விழுந்து விட்டால் இயேசு உனக்கு என்ன சொல்கிறார்?
Is he telling you to climb out of it?
அதிலிருந்து மேலே எப்படியாவது ஏறி வா என்று சொல்கிறாரா?
This pit is so deep, it's not 20 feet, it's thousands of feet deep.
இந்த பாவம் என்னும் குழியானது 20 அடி குழி கிடையாது, இது ஆயிரக்கணக்கான அடிகள் உள்ள குழி.
You can't climb out of it.
அதிலிருந்து நீயாகவே ஏறி மேலே வர முடியாது.
God only can save you from it.
தேவன் மட்டுமே உன்னை விடுதலையாக்க முடியும்.
It's like the fish which swallowed Jonah.
யோனாவை விழுங்கின மீனை போல.
How could he come out of that fish's stomach?
இப்பொழுது யோனா அந்த மீனின் வயிற்றிலிருந்து எப்படி வெளியே வர முடியும்?
He can try and crawl and crawl and crawl and crawl, but he'll never come out.
அவன் தானாகவே மேலே ஏறி வந்து விடலாம் என்று எழுதியவன் வலிக்க வலிக்க உள்ளே விழுந்து கொண்டே இருப்பான்.
God delivered him from that stomach of the fish.
ஆனால் அந்த மீனின் வயிற்றிலிருந்து தேவன் யோனாவை விடுதலையாக்கினார்.
Now when we are caught in sin or by the devil, it is like that.
நாம் பாவத்திலே பிடிக்கப்படும் பொழுது பிசாசு நம்மை அப்படி தான் பிடித்து வைத்திருக்கிறான்.
Jesus said that like Jonah was in the whale's belly, Jesus was also buried for 3 days.
யோனா எப்படி மீனின் வயிற்றில் இருந்தானோ அதே போல மனுஷகுமாரனும் இந்த பூமிக்குள்ளாக அவர் மூன்று நாட்கள் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தார் என்று சொல்கிறார்.
Who raised him from the dead?
மரித்தோரிலிருந்து யார் இயேசு உயிரோடு எழுப்பினது?
That he didn't raise himself.
இயேசு தானாக எழுந்திருக்கவில்லை.
He could have raised himself because he was God.
அவர் தேவனா இருந்தபடினால் அவரே வேண்டுமானால் எழுந்திருந்திருக்கலாம் மரித்தோரிலிருந்து.
But then he would not have been an example for us.
அப்படி இருப்பாரையா இருந்திருப்பாரையானால் நமக்கு ஒரு மாதிரியா இருக்க முடியாது.
God raised him from the dead.
தேவன் தான் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார்.
Teaching us that only God can save you from your sin.
தேவன் மட்டுமே உன்னை உன்னுடைய பாவத்திலிருந்து எடுக்க முடியும் விடுவிக்க முடியும் என்பதை
போதிக்கிறார். We have not been freed from some sins because we ourselves are trying to climb out of the pit.
நாமாகவே குழியிலிருந்து மேலே ஏறி வர வேண்டும் என்று இவ்வளவு நாட்கள் முயற்சி செய்திருக்கிறபடினாலே தான் நம்மில் அநேகர் பாவத்திலிருந்து விடுதலை பெறாமல் இருக்கிறோம்.
That is the meaning of living under the law.
இதுதான் பிரமாணத்துக்கு கீழாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை.
Under the law is you yourself try to climb out of the pit.
பிரமாணங்களின் மூலமாக நீங்களே மேலே ஏறி வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். உன்னாலே முடியாது.
And when you can't do it then you'll say Lord you please save me.
உன்னாலே முடியவில்லை என்றால் ஆண்டவரே நீர் என்னை ரட்சியும் என்று கேட்கிறாய்.
That is what many of us have not understood.
இதை தான் நம்மில் அநேகர் விளங்கிக் கொள்ளவில்லை.
You cannot climb out of that pit of sin yourself.
உன்னாலே பாவம் என்னும் குழிக்குள்ளிருந்து மேலே ஏறி வர முடியாது.
You must ask Jesus to save you from it.
இயேசுதான் உன்னை அதிலிருந்து விடுவிக்கும்படியா நீ கேட்க வேண்டும்.
You must be honest and tell him what your sin is and say Lord save me from it.
அல்லது நேர்மையாக தேவனிடத்திலே உன்னுடைய பாவம் என்ன என்பதை ஒத்துக்கொண்டு அதிலிருந்து என்னை விடுவியும் ஆண்டவரே என்று கேட்க வேண்டும்.
என்னுடைய
பாவத்திலிருந்து என்னை ரட்சியும்.
The second name that is given to Jesus is found in verse 23.
அவருக்கு கொடுக்கப்பட்ட இரண்டாவது பெயர் 23 ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
It says you shall call his name Emmanuel.
அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக.
You know that is another name for Jesus.
இயேசுக்கு இன்னொரு பெயர் இம்மானுவேல்.
Many people don't know that.
நிறைய பேருக்கு தெரியாது அது இயேசுவோட பெயர்னு.
I'll tell you why.
ஏன்னு சொல்றேன்.
Because nobody names their child Jesus.
யாருமே தங்கள் குழந்தைகளுக்கு இயேசுன்னு பேர் வைக்க மாட்டாங்க.
Have you ever found a child named Jesus?
இயேசுன்ற குழந்தையை பார்த்திருக்கீங்களா? யாராச்சும் குழந்தைக்கு இயேசுன்னு பேர் வச்சிருக்காங்களா?
You know in Spain they name many of their children Jesus. Many Spanish people their name is Jesus.
ஸ்பெயின் என்ற நாட்டிலே நிறைய பேர் தங்கள் பிள்ளைகளுக்கு இயேசுன்னு பேர் வைக்கிறாங்க.
In Philippines also.
பிலிப்பைன் நாட்டிலேயும் இயேசு என்று பேர் வைக்கிறாங்க.
But normally in Tamil Nadu in the English language nobody names their child Jesus.
ஆனால் ஆங்கிலத்திலேயோ அல்லது தமிழ்நாட்டிலேயோ யாருமே தங்கள் பிள்ளைகளுக்கு இயேசுன்னு அதிகமாய் பேர் வைப்பதில்லை.
They don't do it at all.
அது செய்வதே கிடையாது.
Because they say that is the name of the son of God. How can we name our child like that?
அது தேவகுமாரனுடைய பெயர் நம்ம பிள்ளைக்கு போய் எப்படி அந்த பெயரை வைக்கிறது?
But they'll name their child Emmanuel.
ஆனா இம்மானுவேல் என்ற பிள்ளை நிறைய இருக்காங்க.
Because they don't know that is another name for Jesus.
அது இயேசுக்கு இன்னொரு பேர் அவங்களுக்கு தெரியாதனால தங்கள் பிள்ளைகளுக்கு இம்மானுவேல் பேர் வச்சிடுறாங்க.
That is the name of Jesus.
அதுவும் இயேசுடைய பெயர் தான்.
Emmanuel.
இம்மானுவேல்.
It means God is with us.
தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம்.
And just like he has come to save us from our sins,
நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்க வந்தது போலவே
he is also called Emmanuel because he wants to be with us.
அவர் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறபடினாலே அவருக்கு இன்னொரு பெயர் இம்மானுவேல்.
Now I was telling you yesterday that we have many privileges in the new covenant which they didn't have under the old covenant.
பழைய உடன்படிக்கை கீழாக வாழ்ந்தவர்களுக்கு இல்லாத அநேக சலாக்கியங்கள் நமக்கு புதிய உடன்படிக்கை கீழாக இருக்கிறவர்களுக்கு இருக்கிறது என்று சொன்னேன்.
These two names also tell the same thing.
இந்த இரண்டு பெயர்களும் அதைத்தான் சொல்கிறது.
They could not be saved from their sin in the old testament.
பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் பாவங்களிலிருந்து ரட்சிக்கப்பட முடியவில்லை.
They could be forgiven their sin.
பாவங்கள் அதிகபட்சம் அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டது.
But they will be defeated again.
ஆனால் மீண்டும் இந்த பாவத்தினால் தோற்கடிக்கப்படுவார்கள்.
They will be forgiven again.
மீண்டும் மன்னிக்கப்படுவார்கள்.
They will be defeated again.
தோற்கடிக்கப்படுவார்கள்.
By the same sin.
அதே பாவத்தினாலே.
And they will keep on being defeated by the same sin and they'll keep on being forgiven of the same sin when they confess it.
அதே பாவத்தினாலே விழுவார்கள். திரும்பமாய் அதே பாவத்தை அறிக்கை செய்வார்கள். அறிக்கை செய்து அதே பாவத்தில் விழுவார்கள்.
Now if your life is like that I want to tell you that is an old testament life.
உன்னுடைய வாழ்க்கையும் இப்படி தான் இருக்கிறது என்று சொன்னால் நான் உனக்கு சொல்கிறேன் நீ பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்.
Old testament people lived like that.
பழைய ஏற்பாட்டு கால மக்கள் அப்படி தான் வாழ்ந்தார்கள்.
They would sin.
பாவம் செய்வார்கள்.
They would say Lord forgive me.
ஆண்டவரே என்னை மன்னி என்று
கேட்பார். Lord forgive them.
ஆண்டவர் மன்னிப்பார்.
They would sin again.
மீண்டும் பாவம் செய்வார்கள்.
And again confess.
மன்னிப்பு.
And again be forgiven.
அறிக்கை செய்தால் மன்னிப்பு.
It's like a endless circle. You go round and round and round and round.
அப்படியே வட்டம் அடித்துக் கொண்டே இருப்பார்கள். மன்னிப்பு, அறிக்கை, பாவம், மன்னிப்பு,
and you are forgiven and you sin and you confess and you are forgiven.
பாவம் செய்கிறாய், அறிக்கை செய்கிறாய், மன்னிக்கப்படுகிறது. பாவம் செய்கிறாய், அறிக்கை செய்கிறாய், மன்னிக்கப்படுகிறது.
Many believers think that's the way to live.
இப்படி தான் வாழ வேண்டும் வாழ்க்கை என்று அநேக விசுவாசிகள் எண்ணுகிறார்கள்.
Because they don't know the meaning of the name Jesus.
இயேசு என்ற பெயருக்கு அவர்களுக்கு பொருள் தெரியவில்லை.
That he did not want you to live in this circle forever.
இந்த வட்டத்திலேயே நாம் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை.
He wants to pull you out of that circle.
இந்த வட்டத்திலிருந்து பிடுங்கி வெளியே எடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்.
We can make progress.
அப்பொழுது மட்டுமே நாம் வாழ்க்கையில முன்னேற முடியும்.
Have you seen these merry-go-rounds where children sit on horses and go round and round and round?
பார்க்கல பூங்கால எல்லாம் போனீங்கன்னா அந்த ராட்டனம் சுத்துவாங்க, குதிரையில உட்காந்துக்குவாங்க, அதை சுத்திக்கிட்டே இருக்கும்.
என்ன பிள்ளைங்க, how fast they go, they still come to the same place.
அது எவ்வளவு வேகமா சுத்தினாலும் பாத்தீங்கன்னா அதே இடத்துல தான் திரும்பி வந்துட்டே
இருப்பாங்க. Imagine going so fast and you're still in the same place.
எவ்வளவு வேகமா போனாலும் அங்கேயே தான் இருக்கீங்க, வேற எங்கேயும் போவே இல்லை.
A lot of people, their Christian life is like that.
அநேகருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி தான் இருக்குது.
So much zeal and all, but they're in the same place.
எவ்வளவு வீராக்கியம் வேகம் ஆனால் அதே இடத்துல தான் இருக்காங்க.
God wants to pull us out of that.
இதிலிருந்து தேவன் நம்மை மீட்க விரும்புகிறார்.
And want to make us progress.
நாம் முன்னேற வேண்டும் என்று விரும்புகிறார்.
To save us from our sin.
நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்க விரும்புகிறார்.
One by one. Yeah, we were saved. One by one God wants to save us from every single sin that is bound you.
உன்னை கட்டியிருக்கிற பாவத்திலிருந்து ஒன்றன் பின் ஒன்றாக தேவன் உன்னை விடுதலையாக்க விரும்புகிறார்.
You must believe that.
நீ இதை விசுவாசிக்க வேண்டும்.
If you believe, he will do it for you.
இதை நீ விசுவாசித்தால் அவர் உனக்காக அதை செய்வார்.
You make a list before God of all the habits that you hate.
நீ வெறுக்கிற எல்லா பழக்கங்களையும் பாவ பழக்கங்களையும் நீ ஒரு பட்டியலிட்டு எழுதிக்கொள்.
Lord, save me from all of them.
ஆண்டவரே, இந்த எல்லா பாவ பழக்கத்திலிருந்தும் என்னை விடுதலையாக்கும் என்று கேள்.
Make a list of all the people you cannot love.
நேசிக்க முடியாத ஜனங்களுடைய பெயரெல்லாம் எழுதி வைத்துக் கொள்.
Whom you cannot forgive.
மன்னிக்க முடியாத ஜனங்களுடைய பெயரை எழுதி வைத்துக் கொள்.
Lord, help me to forgive all of them and to love all of them.
ஆண்டவரே, இவர்கள் எல்லாரையும் மன்னிக்கவும் அவர்களை நேசிக்கவும் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேளுங்கள்.
You can become a wonderful Christian.
நீ அற்புதமான ஒரு கிறிஸ்தவராய் மாற முடியும்.
And that is why he gives us the Holy Spirit.
இதற்காக தான் அவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நமக்கு தருகிறார்.
The power of the Holy Spirit is to free us.
பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எதற்கென்றால் நம்மை விடுதலையாக்கும்படியாக.
To drive the darkness away.
இருளை விரட்டி அடிக்கும்படியாக.
The power of the Holy Spirit is like electricity.
மின்சாரத்தை போல தான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை.
When it goes, the darkness comes.
அது போகும்பொழுது இருள் வந்து விடுகிறது.
But when the power comes,
மின்சாரம் வரும்பொழுது,
the light comes on again.
மீண்டும் வெளிச்சம் வருகிறது.
You must think of the Holy Spirit's power like electricity.
பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை மின்சாரத்தை போல இருக்கிறது என்ன வேண்டும்.
You can lose it in a moment.
ஒரு க்ஷணத்தில் இழந்து விட முடியும்.
And you know it, it's gone.
போய்விட்டது என்று உடனே உணர்ந்து கொள்ள முடியும்.
What a difference when it comes back.
மீண்டும் மின்சாரம் வந்துவிட்டால் எவ்வளவு வித்தியாசம்.
See, in all of our houses, I think nowadays we have electricity.
நம்முடைய எல்லா வீடுகளிலேயும் மின்சாரம் இருக்கிறது.
And what a blessing it is.
என்ன ஆசீர்வாதம் பாருங்கள்.
Many years people lived without it.
அநேக ஆண்டுகளாக மின்சாரம் இல்லாமலே ஜனங்கள் வாழ்ந்து வந்தார்கள்.
So many, even 100 years ago, most people in India did not have electricity.
இந்தியாவிலே கூட 100 வருஷத்துக்கு முன்பாக அநேகருக்கு மின்சாரமே கிடையாது.
Now almost everybody has it.
இப்பொழுது எல்லாருக்குமே மின்சாரம் இருக்கிறது.
And 2000 years ago people did not have the power of the Holy Spirit.
2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜனங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வல்லமை இல்லை.
But today we can have the power of the Holy Spirit, but we don't have it, many of us.
ஆனால் இன்றைக்கு நாம் பரிசுத்த ஆவியானவர் வல்லமை பெற்றுக்கொள்ள முடியும், ஆனால் அநேகர் அதை பெற்றுக்கொள்ளவில்லை.
See, electricity we have to pay for.
மின்சாரத்திற்கு நாம் காசு கொடுக்க வேண்டும்.
But the power of the Holy Spirit is free.
பரிசுத்த ஆவியானவர் வல்லமை இலவசமாய் கிடைக்கிறது.
Why is it people don't seek for it?
ஆனாலும் ஏன் ஜனங்கள் அதை தேடுவதில்லை?
Because they don't value it.
அதை மதிப்பு செய்வதில்லை.
When you build a new house, why do you apply for an electricity connection?
ஒரு வீட்டை புதிதான வீட்டை கட்டும்பொழுது ஏன் மின்சார கனெக்ஷனுக்காக நீங்கள் விண்ணப்பிக்கிறீர்கள்?
Because you have seen in other houses the tremendous advantage of having electricity.
மின்சாரத்தை வைத்திருந்தால் எவ்வளவு பிரயோஜனமா இருக்கிறது என்று மற்ற வீடுகளிலே சென்று நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள்.
If you are going to rent a house, I'm sure you will not rent a house where there is no electric connection.
வீடு வாடகைக்கு கண்டிப்பாக நீங்கள் மின்சாரம் இல்லாத வீட்டை வாடகைக்கு எடுக்க மாட்டீர்கள்.
No. You will only choose a house which has got an electric connection.
மின்சாரம் தொடர்பு கொடுக்கப்பட்ட வீட்டை மட்டுமே தேர்வு செய்வீர்கள்.
Now in the same way we must value the power of the Holy Spirit just like that.
இதே போல தான் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையை நாம் மதிக்க வேண்டும்.
You cannot be free from the power of sin without the power of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இல்லாமல் பாவத்தின் வல்லமையிலிருந்து நீ விடுதலை பெற முடியாது.
See Romans 8 and verse 3.
ரோமர் 8 ஆம் அதிகாரம் 3 ஆம் வசனம்.
Here it speaks of the law of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியினுடைய பிரமாணத்தை குறித்து வாசிக்கிறோம்.
In the Old Testament they had the law of Moses.
பழைய ஏற்பாட்டிலே அவர்களுக்கு மோசேயின் பிரமாணம் இருந்தது.
And we saw yesterday what the law of Moses was.
நேற்று தினத்திலே மோசேயின் பிரமாணம் என்ன என்று பார்த்தோம்.
10 commandments.
10 கட்டளைகள்.
Now in the New Testament,
புதிய ஏற்பாட்டிலே
we don't have the law of Moses.
மோசேயின் பிரமாணம் நமக்கு கிடையாது.
We have the law of the Spirit.
ஆவியின் பிரமாணம் நமக்கு இருக்கிறது.
Romans 8 verse 2.
ரோமர் 8:2.
It says the law of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானுடைய பிரமாணம்.
How many commandments are there in the law of the Holy Spirit?
பரிசுத்த ஆவியின் பிரமாணம் எத்தனை இருக்கிறது?
No commandments.
ஒரு பிரமாணம் கூட இல்லை.
But life.
ஆனால் ஜீவன்.
The law of the Spirit is described here as life in Christ Jesus.
கிறிஸ்து இயேசுக்குள்ளா இருக்கிறதானே ஆவியின் பிரமாணம், அது ஜீவன் உள்ளது என்று பார்க்கிறோம்.
That life in Christ Jesus is what sets us free from sin and death.
பாவம் மரணம் இவைகளிலிருந்து இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற ஜீவன் பிரமாணமானது நம்மை விடுதலை ஆக்குகிறது.
So the way God delivers us from sin is not by giving us commandments.
பாவத்திலிருந்து நம்மை இயேசு தேவன் விடுதலை ஆக்கக்கூடிய வழி நமக்கு பிரமாணங்களை கொடுத்து விடுதலை ஆக்குவதல்ல.
Because that he gave in the Old Testament and nobody got freed from sin.
பழைய ஏற்பாட்டிலே அந்த பிரமாணங்களை கொடுத்தார், யாருமே பாவத்திலிருந்து விடுதலை ஆகவில்லை.
Then we can say why did God give those commandments?
பின்னர் ஏன் தேவன் அப்படிப்பட்ட கட்டளைகளை கொடுக்க வேண்டும், பிரமாணங்களை கொடுக்க வேண்டும் என்று கேட்கலாம்.
There was one main reason why God gave the commandments.
பிரமாணங்களை கொடுத்ததற்கு ஒரே ஒரு காரணம் உண்டு.
To teach people you cannot be free from sin by trying to keep these commands.
இந்த பிரமாணங்களை பின்பற்றுவதன் மூலமாக நீ பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது என்ற ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க முடிக்கு.
I have the feeling that many of you in the church, you hear wonderful things in the church and you try to live that life.
சபையிலே அற்புதமான காரியங்களை கேட்டு அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று முயற்சி செய்கிறவர்கள் அனைவர் உண்டு சபையிலே.
I think you are sincere.
அதிலே நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறாய்.
But you're going about it the wrong way.
ஆனால் நீ தவறான வழியிலே போய் கொண்டிருக்கிறாய்.
No, you have to seek for the power of the Holy Spirit.
நீ பரிசுத்தாவின் வல்லமையை நாட வேண்டும், தேட வேண்டும்.
There are machines now where you can turn your hand and produce electricity.
நீங்கள் இப்படி சுற்றி கொண்டே மின்சாரத்தை உண்டாக்கக்கூடிய மெஷின்கள் இருக்கிறது.
You know they have tape recorders like that where you turn your hand and the tape recorder will run.
டேப் ரெக்கார்டர் அப்படி ஒரு சில நாட்கள் முன்பாக இருந்தது. நீங்கள் சுத்தி கொண்டே இருந்தால் நல்ல பாட்டு கேட்டுக்கொண்டே இருக்கலாம்.
And they give those tape recorders to remote villages in India where there's no electricity.
இந்த கையிலே சுத்தி பாட்டு கேட்கிற டேப் ரெக்கார்டரை மின்சாரம் இல்லாத சில கிராமங்கள் இந்தியாவில் இன்றைக்கும் இருக்கிறது. அப்படிப்பட்ட இடங்களுக்கு இந்த டேப் ரெக்கார்டரை கொடுக்கிறார்கள்.
But you get tired after some time.
ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு கேட்ட உடனே கை வலிக்க ஆரம்பிச்சிடும்.
Now how many of you will buy a tape recorder like this?
எத்தனை பேர் இந்த கை சுத்துற டேப் ரெக்கார்டர் வாங்குவீங்க?
No, that's all right if you're living in a place where there's no electricity.
கரண்ட் இல்லாத கிராமத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அப்படி வாங்கினால் தவறில்லை.
That's better than nothing.
ஒன்றுமே இல்லாத இருக்கும் பொழுது ஏதாவது கொஞ்சம் பாட்டாச்சும் கேட்கலாம்.
They use that for spreading the gospel in places where there's no electricity.
மின்சாரம் இல்லாத இடங்களிலே சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு இப்படிப்பட்ட கை சுற்றுகிற டேப் ரெக்கார்டரை பயன்படுத்துகிறார்கள்.
But when we go to the market we say we want a tape recorder that plugs into the electricity and runs on that without my having to turn my hand.
கடைக்கு போகும் பொழுது கை சுற்றுகிற டேப் ரெக்கார்டர் இல்ல, எனக்கு பிளக்ல மாட்டினால் சப்ளைனாலே ஓடக்கூடிய இயங்கக்கூடிய டேப் ரெக்கார்டர் வேண்டும் என்று கேட்கிறோம்.
If you go into the shops these type of tape recorders they won't even sell, nobody will buy it.
அது வாங்க வேண்டும் என்றினாலும் கடைக்கு போய் தேடி பார்த்தால் இந்த கை சுத்துற டேப் ரெக்கார்டர் கடையில் கூட கிடைக்காது.
But that is Old Testament life.
அதான் பழைய ஏற்பாட்டு கால வாழ்க்கை.
Where you struggle and you can listen to the songs but after some time you get tired and you stop.
முயற்சி செய்து செய்து சுத்தி 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 ஒரு நாலஞ்சு பாட்டு கேட்கலாம், அதுக்கப்புறம் ரொம்ப டயர்ட் ஆயிரும், அப்புறம் பாட்டு வராது.
Haven't many of you found your Christian life like that?
அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படி இருக்கிறது இல்லவா?
You be honest.
நேர்மையா சொல்லுங்க பாப்போம்.
Isn't many of your Christian life like this? You try and for some time it goes well then you get tired.
அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படி தான் இருக்கு. சுத்திட்டே இருக்கீங்க, கொஞ்ச நாள் வெற்றி வாழ்க்கை வாழ்றீங்க, அதுக்கு அப்புறம் சோர்ந்து போயிரீங்க.
You hear in a meeting that you must study the Bible.
வேதத்தை வாசிக்க வேண்டும் என்ற கூட்டத்தில் கேக்குறீங்க.
And every next day onwards you study.
அடுத்த நாள்ல இருந்து டெய்லி 2 அதிகாரம் 3 அதிகாரம் வாசிக்கறீங்க.
But after 7 days you get tired.
7 நாள் கழிச்சுனே டயர்ட் ஆயிருச்சு, அப்புறம் பைபிளே இருக்கிறது இல்ல.
Then you don't have time to read the Bible.
வேதம் வாசிக்க நேரம் இல்ல, ஒரு உந்துதல் இல்ல, விருப்பம் இல்ல.
Then you wait till the next conference comes.
சரி, அடுத்த கான்ஃபரன்ஸ் சீக்கிரம் வருகிறதே, அந்த கான்ஃபரன்ஸ்ல போய் ஒரு தீர்மானம் செய்து அதுக்கு அப்புறம் வேதம் வாசிப்போம்னு தீர்மானிக்கிறாய்.
You know what you need?
உனக்கு என்ன தேவை தெரியுமா?
You need to be filled with the Holy Spirit.
நீ பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும்.
That will make a tremendous difference in your life.
அது உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணும்.
Getting electricity.
அது மின்சாரத்தை பெறுவதை போல.
You don't have to keep turning with your hand.
இப்பொழுது கையை வைத்து சுத்தி கொண்டிருக்க தேவையில்லை.
I know my life has become so different since I understood this.
நான் இதை விளங்கிக் கொண்ட பின்னர் என்னுடைய வாழ்க்கை அதிகமாய் மாறிவிட்டது.
When I was first born again and baptized.
நான் முதலாவது மனம் திரும்பி நான் ஞானஸ்நானம் பெற்ற பொழுது.
For nearly 10-12 years I used to go to an assembly where They didn't preach about being filled with the Holy Spirit.
10 12 varshama oru sabaiki poittirne anga parisuthan abhishekatha patri prasangippadhe kediyadu.
And most of the time I was working with such people who did not believe in seeking for the power of the Holy Spirit.
Parisuthan vallamai theda vendum naada vendum endradhile nambikki illada makkalodu kuda serndhu dhaan naan ooliyam seidhu kondirundhen.
They said when you are born again you automatically get it.
Marubadiyum piranda udaneye thanagave unakku abhishekam kedaithu vittad endru solugiraargal.
But I didn't get it.
Ana naan enakku kedaikkala.
I was struggling.
Naan ipdi suthi kondey irundhen.
struggling
போராடி கொண்டிருந்தேன்.
I knew I had to seek God for the power of the Holy Spirit.
பரிசுத்தாவின் பலத்துக்காக நான் தேவனை தேட வேண்டும் என்பதை நான் உணர்ந்தேன்.
I had to seek God on my own.
நானாகவே நான் தேட ஆரம்பித்தேன் தேவனை.
I first started seeking God about 3-4 years after I was converted.
மறந்திருந்ததற்கு பிறகு 4 வருஷம் கழித்து ஆண்டவரை தேட ஆரம்பித்தேன்.
And I experienced something.
ஏதோ கொஞ்சத்தை அனுபவித்தேன்.
And then many years later.
அநேக ஆண்டுகள் கழித்து
again I was seeking God because I felt there's something more which I haven't got.
நான் இன்னுமாய் அதிகமாக இருக்கிறது ஆனால் நான் பெற்றுக்கொள்ளவில்லையே என்று நான் இன்னும் தேட ஆரம்பித்தேன்.
I want to say to you,
நான் உனக்கு சொல்கிறேன்,
you'll never get if you don't seek.
நீ தேடாமல் உனக்கு ஒன்றும் கிடைக்காது.
Because God waits to see whether you're really eager.
உண்மையாலுமே நீ வாஞ்சையோடு விருப்பத்தோடு தேடுகிறாய் என்பதை ஆண்டவர் பார்க்கிறார்.
Do you want to come out of this pit or not?
நீ குழியிலிருந்து விடுதலை பெற வேண்டுமா இல்லையா?
If you're happy to be there.
அல்லது குழியிலேயே சந்தோஷமா திருப்தியா இருக்கிறியா மனநிறைவோடு கூட?
If you're sick and tired of being there.
அங்கே இருப்பதிலே நீ சலிப்படைந்திருந்தால்.
Jesus said, come to me those who are weary and heavy laden.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்திலே வாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார்.
Weary and heavy laden with sin.
பாவத்தினாலே பாரப்பட்டு சலிப்படைந்திருக்கிற வாழ்க்கை.
I'm tired of this life.
இந்த வாழ்க்கை ஆண்டவரே எனக்கு போதும் சலிப்படைந்து விட்டேன்.
Tired of always getting angry.
இப்பொழுதே கோபப்பட்டு ஆண்டவரே இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம்.
Tired of lusting with my eyes.
என் கண்களிலே இச்சித்து ஆண்டவரே இந்த வாழ்க்கை போதும் ஆண்டவரே.
Then Jesus said, come to me.
இப்பொழுது இயேசு என்ற தேவன் என்ன நோக்கி வந்தார்.
Then you are ready to come.
அப்பொழுது மட்டுமே நீ வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாய்.
You know there are people who are trained in the seaside and in swimming pools to save those who are drowning.
திடீர்னு தண்ணீரில் மூழ்கி சாகிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படி மூழ்கி போனவர்களை காப்பாற்ற முடியாக ஒரு சிலருக்கு பயிற்சி கொடுத்து வைத்திருக்கிறார்கள் மீட்பு படையினர்.
Some people who don't know much swimming go into a swimming pool or into a river or into a seaside beach and they drown.
நீச்சல் அந்த அளவுக்கு தெரியாதவர்கள் ஒரு நீச்சல் குளத்திலோ அல்லது ஆற்றிலோ அல்லது கடலிலோ போய் குளிக்க போகும்பொழுது திடீர்னு முழுகி போய்விடுவார்கள்.
If that's a public place, they will appoint one man like who's called a lifeguard who's to save these people who are drowning.
இப்படி தண்ணீரிலே முழுகி போகிறவர்களை காப்பாற்ற முடியாக மீட்பு படையினர் என்று சொல்லி ஒரு சிலரை பயிற்சி கொடுத்து வைத்திருப்பார்கள்.
And you know there's a principle they teach them when you how to save a man who is drowning.
தண்ணீரிலே முழுகி கொண்டிருக்கிறவனை எப்படி காப்பாற்றுவது என்கிற கோட்பாட்டை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள்.
And they say, don't try to save him when he is struggling.
அவன் தண்ணீரிலே கையை கால அடிச்சி போராடிக்கிட்டு இருக்கும்போது போய் நீ காப்பாற்ற வேண்டாம்.
He doesn't know how to swim.
அவனுக்கு நீந்த தெரியாது.
And suddenly the water is coming into his nose and mouth and he is kicking and hitting and everything.
திடீர்னு பார்த்தா வாய்க்குள்ள மூக்குக்குள்ள தண்ணி போக ஆரம்பிக்குது காதுக்குள்ள போக ஆரம்பிக்குது அவன் கையை கால அடிச்சு உதச்சி எப்படியாவது வெளியே வந்துடும் நினைக்கிறான்.
And if you go and catch him that time he will pull you also down.
அந்த நேரத்தில் போய் நீங்க அவனை பிடிச்சீங்கன்னா உங்களையும் பிடிச்சி உள்ள இழுத்துருவான்.
So best is you leave him alone.
கொஞ்ச நேரம் விட்டுருங்க அப்படியே.
And he gets so exhausted after some time.
கையங்களை ஆட்டி 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 ரொம்ப அப்படியே டயர்ட் ஆயிரும் மயக்கம் வர மாதிரி ஆயிரும்.
When he is sinking for the last time.
கடைசியா முழுகும் போது
then go and rescue him.
அவனை பிடிச்சி வெளியே.
He will not drag you down because he has lost all his strength.
ஏற்கனவே அவனுக்கு எல்லா பலனும் போனபடினால உங்களை பிடிச்சி உள்ள இழுக்க மாட்டான்.
That is the principle of saving a person who is drowning.
மீட்கிக் கொண்டிருக்கிறவனை மீட்பதற்கு இதுதான் நல்ல வழி.
That is how Jesus also saves us.
இயேசு அப்படி தான் நம்மை பாதுகாக்கிறார்.
As long as you think I can do little struggle and I'm going to overcome sin.
நானாக போராடி கையங்கள அடிச்சு எப்படியாச்சும் இந்த பாவத்துல இருந்து வெளியே வந்துடுறேன் என்ற எண்ணினால்
just waiting.
இயேசு காத்து கொண்டிருப்பார்.
Some of you are in that place.
உங்களில் ஒரு சிலர் இந்த இடத்திலே தான் இருக்கிறீர்கள்.
You have not yet understood that you cannot overcome sin no matter how much you struggle.
எவ்வளவுதான் போராடினாலும் பாவத்திலிருந்து மேற்கொண்டு வெளியே வர முடியாது என்பதை அறியாது இருக்கிறாய்.
Because his name is Jesus, he will save you from your sin.
அவருடைய பெயர் இயேசு, அவர் உன்னை பாவத்திலிருந்து உன்னை நீக்கி ரட்சிப்பார்.
It says here the law of the spirit of life in Christ Jesus has set me free from the law of sin.
கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிவிட்டது.
That so many Christians make.
நிறைய கிறிஸ்தவர்கள் செய்கிற தவறு இதுதான்.
They don't ask Jesus to save them, they try to save themselves.
தாங்களாகவே ரட்சித்துக் கொள்ள விரும்புகிறார்கள். இயேசுவே என்ன ரட்சியும் என்று ஆண்டவரை கேட்பதில்லை.
We who are Christians sometimes criticize the Hindus saying, oh, they are trying to save themselves.
சில சமயத்தில் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் இந்துக்களை பார்த்து குறைபட்டுக் கொள்கிறோம். அவர்கள் தாங்களாகவே தங்களை ரட்சித்துக் கொள்ள முயற்சிக்கிறார்கள் என்று.
They are going on pilgrimages to save themselves.
தங்களை பாதுகாப்பதற்காக விடுவிப்பதற்காக பாத யாத்திரை செல்கிறார்கள்.
Yeah, because they haven't understood the gospel.
ஆமா, அவர்கள் சுவிசேஷம் விளங்கவில்லை.
The gospel is you cannot save yourself.
சுவிசேஷம் என்னவென்றால் நீ உன்னை தானே ரட்சித்துக் கொள்ள முடியாது.
You cannot get your own sins forgiven. Christ died for you.
உன்னுடைய பாவத்தை நீயே மன்னித்துக் கொள்ள முடியாது, உனக்காக கிறிஸ்து மரித்தார்.
If you try to forgive your own sins, you'll spend your whole life.
உன்னுடைய பாவத்தை நீயே மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் உன் வாழ்நாள் முழுவதுமாய் நீ செலவு செய்தாலும் முடியாது.
There are people who roll on the ground for many miles to have their sins forgiven.
தன்னுடைய பாவம் மன்னிக்கப்படும்படியாக தரையிலேயே உருண்டு போக எத்தனையோ மைல்கள் உருண்டே செல்கிறவர்கள் இருக்கிறார்கள்.
Go to pilgrimage centers.
நீங்கள் பாத யாத்திரை புனித ஸ்தலங்களுக்கு போங்க. அங்கே ஜனங்கள் இருக்கிறார்கள்.
They go to the pilgrimage centers.
அந்த அப்படிப்பட்ட புனித இடங்களுக்கு செல்கிறார்கள்.
Give offerings.
காணிக்கை கொடுக்கிறார்கள்.
To get their sins forgiven.
பாவம் மன்னிக்கப்பட.
You can't do it.
நீ செய்ய முடியாது.
Christ died for your sins.
கிறிஸ்துவின் பாவத்துக்காக மரித்தார்.
You have to accept it.
நீ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
And then you are forgiven freely.
அப்பொழுது நீ இலவசமாய் மன்னிக்கப்படுகிறாய்.
You don't have to roll on the ground, you don't have to give any offering.
காணிக்கை கொடுக்க தேவையில்லை, தரையிலே படுத்து உருள தேவையில்லை.
The same message Christians need to hear.
இதே செய்தியை கிறிஸ்தவர்களும் கேட்க வேண்டியிருக்கிறது.
Just like your sins were forgiven and you couldn't do anything about it.
எப்படி உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, நீயாக அதற்கு எந்த பிரயாசத்தமும் செய்யவில்லை.
Jesus did it completely and said it is finished.
இயேசு முழுமையாக செய்து முடித்து முடிந்தது என்று சொன்னார்.
In the same way,
அதே போல,
you cannot save yourself from all your sinful habits.
உன்னுடைய எல்லா பாவ பழக்கங்களிலிருந்து முன்னே நீயே விடுவித்துக் கொள்ள முடியாது.
Many of us have understood that we cannot get our own sins forgiven, we must believe in Jesus.
நாமில் அநேகர் நம்முடைய பாவத்துக்கு விடுதலை இயேசுவினிடத்தில் தான் உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
We started in the Holy Spirit.
நாம் பரிசுத்த ஆவியிலே ஆரம்பம் பண்ணினோம்.
But then we are ending in the flesh.
மாம்சத்திலே முடிக்கிறோம்.
See, Paul says to the Galatians.
கலாத்தியருக்கு பவுல் சொல்கிறார்.
In chapter 3.
மூன்றாம் அதிகாரம்.
Verse 3.
மூன்றாம் வசனம்.
Galatians 3 verse 3.
கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம்.
Having begun by the spirit, are you now being going to be perfected by the flesh?
ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ?
Listen to this.
கவனியுங்கள்.
You began with the Holy Spirit.
நீங்கள் பரிசுத்த ஆவியிலே ஆரம்பிக்கிறீர்கள்.
Now you are trying to become perfect through the flesh.
இப்பொழுது மாம்சத்தினாலே பூரணப்பட விரும்புகிறீர்கள்.
What is the meaning of that verse?
இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன?
How did you begin?
எப்படி ஆரம்பித்தாய்?
You began with the forgiveness of your sins.
பாவ மன்னிப்பிலே நீ ஆரம்பித்தாய்.
How did you get that?
அது எப்படி உனக்கு கிடைத்தது?
Did you do anything?
நீ அதற்காக ஏதாவது செய்தாயா? இல்லை.
You just came to Jesus and said, I'm a sinner.
இயேசுவினிடத்தில் வந்து ஆண்டவரே நான் ஒரு பாவி என்று மட்டும் சொன்னாய்.
He died for all my sins.
நீ என்னுடைய பாவங்களுக்காக மரித்தீர் என்று நான் நம்புகிறேன் என்று சொன்னாய்.
The Holy Spirit came in and forgave your sins.
பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாக வந்து உன் பாவத்தை மன்னித்தார்.
That's how you started.
இப்படி தான் நீ ஆரம்பித்தாய்.
Okay, that was good.
சரி, அது நல்லதுதான்.
Now, how are you going to become perfect?
இப்பொழுது நீ எப்படி பூரணப்பட போகிறாய்?
Is it with the same Holy Spirit?
அதே பரிசுத்த ஆவியானவரால் பூரணப்பட போகிறாயா, அல்லது உன் சொந்த பலனினாலே அப்படி செய்ய போகிறாயா?
That's the mistake these Galatians made.
கலாத்தியர் செய்த தவறு அதுதான்.
They said, okay, we start by trusting Jesus.
இயேசுவை நம்பி ஆரம்பிப்போம்.
But now we have to sort of struggle and become holy.
ஆனால் இப்பொழுது நாமாக பரிசுத்தம் அடைவதற்கு நாம் போராட பிரயாசப்பட வேண்டியிருக்கிறது.
That's why we are defeated.
ஆகவே தான் நீ தோற்கடிக்கப்பட்டிருக்கிறாய்.
Because we are under the law.
ஏனென்றால் நீ பிரமாணத்துக்கு கீழாக இருக்கிறாய்.
Live under the law means to struggle and struggle and struggle.
பிரமாணத்துக்கு கீழாக வாழுகிற வாழ்க்கை என்பது போராடி போராடி பிரயாசப்படுவது.
You need to come to Jesus again.
நீ மீண்டும் இயேசுவண்டே வர வேண்டியிருக்கிறது.
When you are weary and heavy laden, defeated, defeated, defeated and you stop struggling.
நீ தோற்கடிக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்டு போராடுவதை நிறுத்தி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கும் பொழுது
I can't do it.
ஆண்டவரே என்னால செய்ய முடியாது என்று சொல்கிறாய்.
Lord says, now you come to me.
இப்போ நீ என்னிடத்தில் வா என்று கூப்பிடுகிறாய்.
Like that drowning man, he stopped struggling.
முழுகி கொண்டிருக்கிற அந்த மனிதன் அவன் போராடுவதை நிறுத்தி விட்டான்.
Just when he thinks he is sinking for the last time.
கடைசி அவ்வளவுதான் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி முழுகும்பொழுது
the lifeguard comes and saves him.
அங்கே மீட்பு படையினர் வந்து அவனை காப்பாற்றுகிறார்.
He was waiting for that.
அதற்காக தான் காத்துக் கொண்டிருக்கிறார்.
That is the principle of salvation.
இதுதான் ரட்சிப்பின் கோட்பாடு.
Jesus waits till you recognize you cannot save yourself from your sin.
உன்னுடைய பாவத்திலிருந்து உன்னை நீயே ரட்சித்துக் கொள்ள முடியாது என்பதை உணரும் வரை இயேசு காத்திருக்கிறார்.
When you realize that, he'll help you.
அதை நீ உணரும் வேளையிலே அவர் உனக்கு உதவி செய்கிறார்.
Now, the same thing when it comes to God's presence with us.
தேவனுடைய சமூகம் நம்மிலே இருக்கிற தேவனுடைய பிரசன்னம் என்று வரும்பொழுது கூட
second name of Jesus is Emmanuel.
இயேசுவின் இரண்டாவது பெயர் இம்மானுவேல்.
God with us.
தேவன் நம்மோடு இருக்கிறார்.
If we are really desperate and say, Lord, I want you to be with me all the time.
ஆண்டவர் எப்பொழுதும் நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று உண்மையாலுமே நாம் பரிதவித்தால்.
I never want you to leave me anytime.
ஆண்டவரே ஒரு க்ஷணம் கூட நீர் என்னை விட்டு போக கூடாது.
If you are really eager for that, he will be with you.
உண்மையாலுமே நீ அதற்காக பரிதவித்தால் அவர் உன்னோடு கூட இருப்பார்.
And that is the reason why God gives us the Holy Spirit.
ஆகவே தான் தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார்.
You know, even when Jesus was on the earth,
இயேசு இந்த பூமியில் இருந்தபொழுது கூட
it says the Holy Spirit came upon him.
பரிசுத்த ஆவியானவர் அவரை மீது வந்தார்.
Because he lived on earth as a man.
ஏனென்றால் இந்த பூமியிலே இயேசு ஒரு மனிதனாய் வாழ்ந்தார்.
And as a man he needed the Holy Spirit like you and I need the Holy Spirit.
உனக்கும் எனக்கும் தேவைப்பட்டது போலவே இயேசுவுக்கும் பரிசுத்த ஆவியானவர் தேவைப்பட்டார்.
So we read in Acts chapter 10.
அப்போஸ்தலர் நடபடிகள் 10 ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
Verse 38.
38 ஆம் வசனம்.
Acts of the Apostles chapter 10 and verse 38.
அப்போஸ்தலர் நடபடிகள் 10 ஆம் அதிகாரம் 38 ஆம் வசனம்.
See what it says here.
அங்க என்ன சொல்லப்படுகிறது என்று பாருங்கள்.
Peter is preaching to the house of Cornelius.
கொர்நேலியு வீட்டாருக்கு பேதுரு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறான்.
And what did he say?
அவன் என்ன சொல்கிறான்?
He says Jesus of Nazareth God anointed him with the Holy Spirit and with power.
நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார்.
Some people say,
சிலர் சொல்கிறார்கள்,
some people ask me, how do you know you got the Holy Spirit?
உங்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைத்தது என்று எப்படி அறிந்து கொள்கிறீர்கள்?
What is the mark of receiving the Holy Spirit?
பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவதற்கு என்ன அடையாளம்?
I said what did Jesus get when he received the Holy Spirit?
Yes, abhishekam petra bodu enna petrukondar?
What's written there?
Anga enna ezhudapattirukkirathu?
He got power.
Avarku vallamai kidaithathu.
He never spoke in tongues but he got power.
Avar anni bhashile pesavillai anal avarku vallamai kidaithathu.
And as a result of that power what did he do?
Adan vilaivaga avar enna seidhar?
He went about doing good.
Avar nanmai seigiravarai sutrithirundar.
You know when you are filled with the Holy Spirit,
nee parisuthaavinaale nirappapadum bodhu
what you will receive is power.
Unakku kidaippadhu vallamai.
He may also give you tongues.
Anney bashim kodukalam. Anal ellarum vallamai petrukolla vendum.
See every house which has electricity does not have a refrigerator.
Minsaram irukkira ella veettilayum fridge irukkiradha?
No.
இல்லை.
Some houses have refrigerator, some houses don't have.
சில வீட்ல ஃப்ரிட்ஜ் இருக்குது, சில வீட்ல ஃப்ரிட்ஜ் இல்லை.
Some houses has computer, some houses doesn't have.
சில வீட்ல கம்ப்யூட்டர் இருக்குது, சில வீட்ல கம்ப்யூட்டர் இல்லை.
Electricity is in every house.
அது மின்சாரம் எல்லா வீட்லயும் இருக்குது.
So power of the Holy Spirit is like that.
பரிசுத்த ஆவியானவரும் அப்படித்தான்.
When the Holy Spirit comes,
பரிசுத்த ஆவியானவர்
வரும்போது power comes to everybody.
வல்லமை எல்லாருக்கும் கிடைக்கிறது.
Somebody speaks in tongues, somebody has a gift of healing, somebody has a gift of preaching.
சில பேருக்கு பிரசங்கிக்கிற வரம் இருக்குது, சில பேருக்கு குணமளிக்கிற வரம் இருக்குது, சில பேருக்கு அந்நிய பாஷையில் பேசுற வரம் இருக்குது.
That's different.
அது வித்தியாசம்.
It's like different houses have different electronic gadgets.
ஒவ்வொரு வீடுகளிலும் வித்தியாசமான எலக்ட்ரானிக் கருவி இருக்கிறது போல.
பட் பவர்,
ஆனால் வல்லமை
எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் மஸ்ட் ஹேவ்.
நாம் எல்லாரும் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
இஃப் யூ டோன்ட் ஹேவ் பவர் இன் யுவர் லைஃப்,
உன்னுடைய வாழ்க்கையில வல்லமை இல்லாவிட்டால்,
பவர் டு ஓவர்கம் சின்,
பாவத்தை மேற்கொள்ள வல்லமை,
பவர் டு tell others about Jesus,
மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லக்கூடிய வல்லமை,
then you must pray to God to be filled with the Holy Spirit.
அது இல்லை என்றால் ஆண்டவரே நிரப்பும் என்று ஜெபிக்க வேண்டும்.
Very important.
மிகவும் முக்கியம்.
Are you afraid to tell others about Jesus?
இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு உனக்கு பயமா இருக்கா?
I know when I was a young man I was very afraid.
நான் பையன் சின்ன வாலிப பையனா இருக்கும்போது எனக்கு ரொம்ப பயம் இயேசுவை பத்தி சொல்லுவதற்கு.
I was afraid to stand in front of people.
ஜனங்கள் முன்பாக எழுந்து நிற்பதற்கு பயம்.
And you know what I did?
நான் என்ன செய்தேன் தெரியுமா?
I used to stay in a small room by myself.
நானாக தனியாக ஒரு ரூம்ல தங்கி இருந்தேன்.
I used to go to my room and weep and pray at night.
நான் இரவு நேரங்களில அழுது ஜெபம் பண்ணுவ நைட்ல.
Oh God, ஆண்டவரே, the Holy Spirit.
என்னை பரிசுத்தாவினால் நிரப்பும்.
Because I need power. I want
எனக்கு வல்லமை வேண்டும். நான் போய் சொல்ல வேண்டும் உம்மை பற்றி.
I don't have boldness to stand up and talk about Jesus to other people.
மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல ஆண்டவரே எனக்கு தைரியம் வேண்டும்.
Give me boldness. Give me the power of the Holy Spirit.
எனக்கு தைரியத்தை தாரும், பரிசுத்தாவினால் வல்லமையை தாரும்.
And I prayed for a long time.
நிறைய நேரம் ஜெபம். நிறைய முறை ஜெபித்தேன்.
God met with me.
தேவனை சந்தித்தார்.
And gave me boldness.
எனக்கு தைரியத்தை தந்தார்.
I want to say to all of you young people.
வாலிப தம்பிமார்கள் தங்கைமார்கள் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன்.
God to give you boldness.
தைரியத்தை தர முடியாது தேவனுடைய கேளுங்கள்.
And then you'll get power.
அப்பொழுது உனக்கு வல்லமை கிடைக்கும்.
And when you get that power,
அந்த வல்லமை உனக்கு கிடைக்கும் பொழுது,
what did Jesus use that power for?
அந்த வல்லமை எதற்காக இயேசு பயன்படுத்தினார்?
We must also use the power for the same thing.
நாமும் அதற்காகவே பயன்படுத்த வேண்டும்.
It says here he went about doing good.
அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார்.
He went about doing good to people.
அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார்.
And if you get power,
உனக்கு வல்லமை கிடைக்கும் பொழுது,
God can use you to do a lot of good to other people.
நிறைய பேருக்கு நன்மை செய்யும்படியாக உன்னை தேவன் பயன்படுத்த முடியும்.
And also it says here to heal all those who were oppressed by the devil.
அது மட்டுமல்ல, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறார்.
Now we may not have the gift of physical healing like Jesus had.
இயேசு கிருந்தது போல శరీర ప్రకారமாக குணமளிப்பதற்கு வல்லமை இல்லாமல் இருக்கலாம்.
God gives that gift to very very few people.
மிக மிக சிலருக்கு மட்டுமே இந்த வரத்தை தருகிறார்.
To heal sicknesses.
வியாதியை குணப்படுத்த முடியாது.
I don't have that gift.
எனக்கு அந்த வரம் இல்லை.
But I may not be able to heal a sick person but I can do good to him.
ஒரு வியாதிப்பட்டவனை குணமாக்க என்னால முடியாமல் இருக்கலாம், ஆனால் அவனுக்கு நன்மை செய்ய முடியும்.
Doing good all of us can do.
நன்மை செய்வது நாம் எல்லாரும் செய்ய முடியும்.
And to help a person to be free from the oppression of the devil.
பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவனை விடுதலையாக்க.
Do you know that around us so many thousands of people are oppressed by the devil.
நம்மை சுற்றி ஆயிரக்கணக்கான மக்கள் பிசாசினாலே அகப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரியுமா?
One of the main ways in which the devil oppresses people today is with fear.
ஜனங்களை பிசாசு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் பயத்தினாலே கட்டுப்படுத்துகிறான், அவர்களை தாக்குகிறான்.
So many Christians.
அநேக கிறிஸ்தவர்கள்
at night
இரவு நேரங்களிலே
they get fearful dreams.
பயப்படத்தக்கதான கனவுகளினாலே கஷ்டப்படுகிறார்கள்.
Do you get fearful dreams?
பயப்படுகிற மாதிரி கனவு உங்களுக்கு வருகிறதா?
I want to tell you, it is not God's will that you should get even one fearful dream.
ஒரு பயப்படத்தக்கதான கனவு வருவது கூட தேவசித்தமே அல்ல என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
I think for 25 years I have never had a fearful dream.
25 ஆண்டுகளாக நான் பயப்படத்தக்கதான ஒரு கனவு கூட வந்ததில்லை.
Because when you are filled with the Holy Spirit, he drives out the spirit of fear from you.
பரிசுத்த ஆவியாலே நீ நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது பயத்தின் ஆவி அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை விரட்டி அடிக்கிறது.
I want to tell all of you in Jesus' name, God does not want you to have even one fearful dream.
பயமுள்ள ஒரு கனவு கூட நீ வருவதை தேவன் விரும்பவில்லை என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக் கொள்கிறேன்.
Do you find, do you get dreams at night of somebody chasing you and you are running for your life?
நைட்டு யாராச்சும் உங்களை அப்படியே துரத்திட்டே வராங்க, கத்தி வச்சுக்கிட்டு நீங்க அப்படியே பயந்து தப்பிச்சு ஓட முடியா ஓடுறது போல கனவு வருதா?
And you are scared and you wake up.
பயந்து போய் முழிச்சு பாருங்க, பாடா கனவு அப்படின்னு நினைக்கிறீங்க.
And you thank God you are still in the bed, nobody is chasing you.
நல்லவேளை இன்னும் படுக்கல தான் நம்ம இருக்கிறோம், யாருமே நம்ம துரத்தல. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சொல்றீங்களா?
God doesn't want you to live like that.
இப்படி பயத்திலே நீ வாழ வேண்டும் என்பது தேவசித்தம் அல்ல.
That's the devil fooling you.
பிசாசு தான் உன்னை பயமுறுத்துறான்.
Many people, the devil puts them fear upon them.
அநேகருக்கு பிசாசு பயத்தை வைக்கிறான்.
They're afraid somebody will do black magic.
யாராச்சும் எனக்கு செய்வன செஞ்சிருவாங்களான்னு பயப்படுறாங்க.
Or some calamity will happen.
அல்ல ஏதாவது குழப்பம் வந்துருமோன்னு பயப்படுறாங்க.
No, that's not God's will.
அது தேவசித்தம் அல்ல.
The more you live in fear,
பத்தாயிரம் முறை தோல்விட்டிருக்கிறாயா?
Have you failed 10 crore times?
10 கோடி முறை தவறி இருக்கிறாயா?
I say there is still hope for you.
உனக்கு இன்னும் நம்பிக்கை உண்டு என்று நான் உனக்கு சொல்கிறேன்.
Jesus can still save you.
இயேசு உன்னை இன்னும் ரட்சிக்க முடியும்.
Don't get discouraged and say, oh, 10 crore times I failed.
10 கோடி முறை நான் தவறு செய்து விழுந்து விட்டேன் என்று சொல்லி சோர்வடைய வேண்டாம்.
Jesus came to save you still.
இன்னும் உன்னை ரட்சிக்க முடியும், விடுதலையாக்க முடியும் இயேசு வந்திருக்கிறார்.
He does not want you to have one fear in your life.
உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பயம் கூட வருவதற்கு தேவன் விரும்புவதில்லை.
Now there's a difference between being afraid and being careful.
கவனமா இருப்பதற்கும் பயப்படுவதற்கும் வித்தியாசம் உண்டு.
I mean, if you are working with a pumping stove, kerosene stove, you must be careful.
நீங்க பம்ப் அடிக்கிற ஸ்டவ் நீங்க பயன்படுத்தும் போது நீங்க கவனமா இருக்கணும்.
Definitely, we don't allow children to play with that. They can burn themselves.
நாம் பயப்படறதுல அதனால பிள்ளைகளை வந்து விளையாடுங்கன்னு சொல்லி நீங்க விட்டீங்கனா பிள்ளைங்க தங்களை எடுத்து கொள்வார்கள்.
We must be careful.
நாம் ஜாக்கிரதையா இருக்க
வேண்டும். I'm going through a very dangerous forest, I'll take a torch light with me to see if there are snakes there. That's not fear, that is being careful.
ஆபத்தான ஒரு காட்டுக்குள்ள இருண்ட காட்டுக்குள்ள போறேன், அப்ப நான் ஒரு டார்ச் லைட் எடுத்து போறேன், பாம்புக்கும் ஏதோ வந்துருதான்னு சொல்லி இருக்கு, அது பயம் கிடையாது, அது கவனம்.
If you go to some lonely street where there are all rowdies and gundas and all, you have to be careful.
ஒரு தனியான ஒரு தெருவுக்கு போறீங்க, அங்க நிறைய குண்டர்களும் ரவுடிகளும் இருக்காங்க, அங்க போகும்போது நீங்க கவனமா
போங்க,
அது பயம் கிடையாது,
that is being careful,
அது கவனமா இருப்பது.
Like when we are connecting up some electric wires, we must be careful.
நம்ம இந்த வயர் எல்லாம் எடுத்து ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது பவர் வந்துச்சுன்னா நம்ம ஜாக்கிரதையா
இருக்கணும். That's not fear.
ஜாக்கிரதையா இருப்பது பயம் அல்ல.
We must always be careful in everything.
நாம் எல்லா காரியத்திலும் கவனமுள்ளவர்களா இருக்க வேண்டும்.
You ride a scooter, you have to be careful.
நீங்க ஸ்கூட்டர் ஓட்டும்போது பைக் ஓட்டும்போது கவனமா இருக்கணும்.
It's not fear, it's being careful.
அது பயம் கிடையாது, அது கவனமா இருப்பது.
Fear is something else.
ஆனா பயம் என்பது வேறு ஒன்று.
Fear is something which is there which the devil brings without any reason.
எந்த காரணமும் இல்லாம உன் உள்ளத்துக்கு கொண்டு வரும் சாத்தான் கொண்டு வருகிறான், அதுதான் பயம்.
He tells you this will happen in the future, that will happen in the
future. எதிர்காலத்துல உனக்கு இது நடக்கும் அது நடக்கும்லாம் சொல்றான்.
You may lose all your money.
உன் பணம் எல்லாம் உன்னை விட்டு போயிரும்.
You may lose your job.
உன் வேலை உனக்கு போயிரும்பா.
You'll face this problem.
இந்த பிரச்சனை உனக்கு வரப்போகுது.
That will happen.
அது வந்துரும்.
And all types of fear.
இப்படிப்பட்ட எல்லாவிதமான பயம்.
Nobody will ever marry you.
யார் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டாங்க.
You'll always remain like this.
நீ எப்பவும் இப்படி தான் இருக்க போற.
And we get discouraged.
நம்ம சோர்வடைறோம்.
Don't let the devil tell you all that.
பிசாசு இதை சொல்வதற்கு அவனுக்கு அனுமதி கொடுக்க வேண்டாம்.
And don't tell such things to other people also.
மற்றவங்களுக்கும் நீங்க இத சொல்ல வேண்டாம்.
Don't put fear into people's hearts.
வீணா அதை இதை பேசி மற்றவங்களுடைய உள்ளத்துல பயத்தை வைக்க வேண்டாம்.
The world is full of people with that fear.
இந்த பயத்தினால நிறைந்த மக்களாய் உலகம் காணப்படுகிறது.
They are all oppressed by the devil.
அவர்கள் பிசாசினாலே அவர்கள் தாக்கப்பட்டவர்களாய் அகப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்.
You know Jesus said,
ஏசு என்ன சொன்னார்
தெரியுமா? Don't be afraid. Don't be afraid. He always told his
disciples, பயப்படாதே, பயப்படாதே என்று சீஷர்களுக்கு சொன்னார்.
And he says that to you also.
இன்றைக்கு உனக்கும் அதை சொல்கிறார்.
He has come to set people free from the oppression of the devil.
பிசாசினுடைய தாக்குதலிலிருந்து விடுதலையாக்கும்படியாய் தேவன் இயேசு வந்திருக்கிறார்.
And he wants to use you to deliver other people from fear.
மற்றவளையும் பயத்திலிருந்து விடுதலையாக்கும்படி தேவன் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார்.
Some of you young boys and girls, maybe in your college or your place of work, there may be other people full of fear.
சோ வாலிப தம்பிகள் தங்கைகள், நீங்கள் வேலை செய்கிற இடமோ அல்லது படிக்கிற இடத்திலோ மற்றவங்க பயந்துட்டு இருக்காங்க.
You have to deliver them.
நீ தான் அவங்களை விடுதலையாக்கணும்.
Just like Jesus.
இயேசுவை போலவே.
You delivered them from the oppression of the devil.
பிசாசுடைய தாக்குதலிலிருந்து நீ அவனை விடுதலையாக்கு.
First of all, you must be delivered yourself.
முதலாவதாக நீ விடுதலையாக்கப்பட்டிருக்க வேண்டும்.
Once you are delivered yourself,
ஒருமுறை நீ விடுதலையாகிவிட்டால் நீ மற்றவளை விடுதலையாக்க வேண்டும்.
That is a tremendous privilege we have.
நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாக்கியம்.
Don't just sit back and say, oh, I am free from the devil.
நான் பிசாசிலிருந்து விடுதலையாயிட்டேன் அவ்வளவுதான் சொல்லி நீ சாதாரண உட்கார்ந்துட்டு இருக்க
வேண்டாம். I don't have any fear.
எனக்கு பயமே இல்லைன்னு சொல்லி நீ உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டாம்.
Okay, that's good.
அது நல்லதுதான்.
But now I have to go and help other people.
ஆனா இப்ப போய் நான் மற்றவளை உதவி செய்ய வேண்டுமே.
And you can do it.
நீ அதை செய்ய முடியும்.
You can spend your life blessing people, delivering them from fear and discouragement.
மற்றவர்களை பயத்திலிருந்தும் சோர்விலிருந்தும் விடுதலையாக்கியே நீ உன் வாழ்நாட்களை வாழ முடியும்.
You don't have to be a preacher.
அதற்காக நீ பிரசங்கியா இருக்க வேண்டும் என்று தேவையில்லை.
You meet certain people whom I will never meet. You know that.
உங்களுக்கு தெரியுமா, நான் சந்திக்க முடியாத அநேக ஜனங்களை நீங்கள் சந்திக்கிறீர்கள்.
All those people who are with you in the college,
கல்லூரியிலே உங்களோட கூட இருக்கிற பசங்க அல்லது
பிள்ளைகள், they won't come to a meeting like this.
இது போல கூட்டத்துக்கு அவங்க வருவாங்களா?
They will never meet me in their whole life.
அவங்க தங்கள் ஜீவிய காலம் முழுதுமா என்னை பார்க்கவே மாட்டாங்க.
Those people who work with you in your office or in your shop,
உங்களுடைய அலுவலகத்திலோ உங்களுடைய கடையிலோ வேலை செய்யற ஜனங்கள்,
they will never meet me.
அவங்க ஒரு காலம் என்னை பார்க்க மாட்டாங்க.
But they'll meet you.
ஆனா உங்களை பார்க்கறாங்க.
They will not even meet all the other people sitting here. They only meet you.
இங்க உட்கார்ந்திருக்கிற மற்ற ஜனங்கள் யாரையுமே பார்க்க மாட்டாங்க, ஆனா உங்களை பார்ப்பாங்க.
Many of your relatives,
உங்களுடைய சொந்தக்காரங்க,
they only meet you. They don't meet all the people sitting here.
இங்க உட்கார்ந்திருக்கிற யாரையும் அவங்க பார்க்க மாட்டாங்க, ஆனா உங்களை பார்ப்பாங்க.
So around you have a circle of many people whom only you are meeting.
ஆகவே உன்னை சுற்றி ஒரு வட்டம் இருக்கிறது. அந்த வட்டத்துக்குள்ளாக நீங்கள் மட்டுமே சந்திக்க கூடிய அநேகர் இருக்கிறார்கள்.
Whom nobody else meets except you.
இங்க இருக்கிற வேற யாருமே அவங்களை பார்க்க மாட்டாங்க, நீங்க மட்டும் தான் அவங்களை சந்திப்பீங்க.
And then you go to the next person.
அடுத்த ஆள்கிட்ட போங்க.
He has also got a circle of people whom nobody knows.
அவருக்கும் மற்றவர்களை அறியாத அநேக ஜனங்கள் ஒரு
வட்டத்துக்குள்ள
ஒரு வட்டம் இருக்கிறது. அந்த ஜனங்களை வேற யாரும் பார்க்க
மாட்டாங்க.
அந்த வட்டத்தில் நீ ஒரு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
In that circle of people whom nobody else here will meet.
இங்க இருக்கிற யாருமே சந்திக்காத அந்த வட்டத்துக்குள்ள இருக்கிற ஜனங்கள், நீங்க மட்டுமே சந்திக்க கூடிய மக்கள்.
In that crowd there are many people oppressed by the devil.
அந்த கூட்டத்திலே அநேக பிசாசுனாலே அகப்பட்டிருக்கிறார்கள்.
Oppressed with fear.
பயத்தினாலே ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள்.
Discouragement.
சோர்வினாலே ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள்.
Oppressed with bitterness against somebody.
நசப்பினாலே ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள்.
You can help them.
நீங்கள் உங்களுடைய உறவினர்கள்,
you can help them.
நீங்க அவங்களுக்கு உதவி செய்ய முடியும்.
Even if they don't come to Christ, at least you can help them to be free from bitterness. One day they'll come to Christ later.
இப்பொழுது அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வர முடியாவிட்டாலும் அவர்கள் உள்ளத்திலே இருக்கிற கசப்பிலிருந்து அவங்களை விடுதலையாக்க முடியும். ஏதோ ஒரு நாளில் கிறிஸ்துவண்டை வருவார்கள்.
I remember one Hindu man in one office who had some respect for me.
ஒரு இந்து மனிதன் இருந்தார், அவர் ஒரு ஆபீஸ்ல இருந்தார், அவர் என் மீது மதிப்பு வைத்திருந்தார், மரியாதை வைத்திருந்தார்.
He called me once and said, I want to talk to you.
ஒரு நாள் என்னை கூப்பிட்டு உங்ககிட்ட நான் பேசணும் என்று சொல்லி கேட்டேன்.
I said sure and I went to his office and met with him.
கண்டிப்பா நான் உங்ககிட்ட பேசுறேன் சொல்லி நான் போய் அவர் அலுவலகத்திலே அவரை சந்தித்தேன்.
And he was explaining how he was being treated badly by somebody.
அங்கே அலுவலகத்திலே தன்னை மோசமா நடத்துறவங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தார்.
And he was planning to take some revenge on them.
எப்படியாவது அந்த ஆளை பழி வாங்கணும் அப்படின்னு திட்டமிட்டு இருந்தார்.
He had some power to do that.
அதை செய்வதற்கு கொஞ்சம் வல்லமை இருந்தது அவருக்கு.
So he asked me, what should I do?
நான் என்ன செய்யணும்னு என்கிட்ட கேட்டார்.
I said, forgive them.
நான் சொன்னேன், மன்னிச்சிருங்க.
Don't take revenge.
பழி வாங்க வேண்டாம்.
It will destroy you.
அது உன்னை தான் அழிக்கும்.
Let them do evil. Don't worry.
அவர்கள் ஒரு தீமை செய்தாலும் நீ அதை குறித்து கவலைப்படாதே.
Be good.
நீ நல்லவனாக இரு.
I said, that is what Jesus has taught us.
இதுதான் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்தார்னு சொன்னேன்.
So he listened to me.
அவர் என்னை கேட்டார்.
So wasn't that good that I told him that?
நான் இதை சொன்னது நல்லதல்லவா?
He hasn't become a Christian yet.
அவர் இன்னும் கிறிஸ்தவனா மாறல.
But I believe one day God will speak to him.
ஒரு நாளில் தேவன் உன்னோட பேசுவார் என்று நான் நம்புகிறேன்.
You can go around just giving a little bit of advice to people like that, your friends.
இது போல உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் உறவினர்களுக்கு, உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு இந்த சிறு சிறு ஆலோசனை நீங்க கொடுக்கலாமே.
Don't take any revenge. Forgive that person.
யாரையும் பழி வாங்க வேண்டாம், மன்னித்து விடு என்று சொல்லலாமே.
Thus you are delivering that person from the grip of the devil.
இப்படி பிசாசுனுடைய பிடியிலிருந்து நீ அவனை விடுதலை ஆக்குகிறாய்.
See, that fellow will never meet me. He's going to meet you, that friend of yours.
உன்னுடைய நண்பன் என்னை பார்க்க மாட்டான், நான் உன்னை பார்க்கறானே.
He won't meet anybody else here.
இங்க இருக்கிற மற்ற யாரையும் அவன் பார்க்க மாட்டான்.
You are the one whom God has chosen to bless that person.
அந்த நபரை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் தெரிந்துகொண்ட ஆள் நீதான்.
You need to be filled with the Holy Spirit to deliver those who are oppressed by the devil.
ஆகவே பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவனை விடுதலை ஆக்க முடியாது, தேவன் தான் உன்னை தேர்ந்தெடுத்து இருக்கிறார்.
And the other thing we read here,
Acts 10:38. அப்போஸ்தலர் 10:38.
When God anointed Jesus with the Holy Spirit,
பரிசுத்த ஆவியினாலே இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது,
it says here God was with him.
தேவன் அவருடனே கூட இருந்தார் என்று வாசி.
God was with him.
தேவன் அவருடனே கூட இருந்தார்.
That's a wonderful thing.
அற்புதமான காரியம்.
Jesus could say, my father is with me.
என் பிதா என்னோடு கூட இருக்கிறார் என்று இயேசு சொல்ல முடிந்தது.
How did that come?
அது எப்படி வந்தது?
When he was anointed with the Holy Spirit,
அவர் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது,
he got power.
அவருக்கு வல்லமை கிடைத்தது.
He went about doing good to other people.
மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவராய் சுட்டி.
Delivering them from the power of the devil.
பிசாசின் வல்லமையிலிருந்து அவர்களை விடுவித்தார்.
Because God was with him.
தேவன் அவரோடு கூட இருந்தபடினால்.
You know, when God is with you, then only you can deliver people from the power of the devil.
தேவன் உன்னோடு கூட இருந்தால் மட்டுமே நீ மற்றவர்களை பிசாசின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்க முடியும்.
That's the meaning of Emmanuel.
இதுதான் இம்மானுவேல் என்பதனுடைய அர்த்தம்.
God is with me.
தேவன் என்னோடு கூட இருக்கிறார்.
It's a wonderful name.
அருமையான பெயர்.
And you must have the presence of God with you all the time.
எல்லா நேரத்திலும் தேவனுடைய பிரசன்னம் உன்னோடு இருக்க வேண்டும்.
I want your presence with me all the time.
ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்க வேண்டும்.
I want you to be with me.
ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும்.
You know, in the Old Testament,
பழைய ஏற்பாட்டிலே,
there was a time when God was very angry with the Israelites in Exodus 32.
யாத்ராகமம் 32 அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தேவன் அதிக கோபப்பட்டார்.
Because they were worshiping idols.
ஏனென்றால் அவர்கள் விக்கிரகங்களை வணங்கினார்கள்.
And God said,
தேவன் சொன்னார்,
I will not go with you to the land of Canaan anymore.
இனிமேல் உங்களோடு கூட கானான் தேசத்துக்கு நான் வர மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்.
He had brought them out of Egypt, but he said, I will not take you to Canaan.
எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கி விட்டார், ஆனால் கானானுக்கு உங்களை கொண்டு போக மாட்டேன் என்று
சொல்கிறார். I will not come with you.
உங்களோடு கூட நான் வர மாட்டேன் என்று சொல்கிறார்.
Then he said in verse 34.
34 ஆம் வசனத்தில் சொல்கிறார்,
but my angel will go with you.
என் தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார் என்று சொல்கிறார்.
I will not come with you because I am a holy God.
நான் பரிசுத்தமான தேவன், நான் உங்களோடு கூட வர மாட்டேன்.
I will send my angel with you.
ஆனால் அதற்கு பதிலாக என்னுடைய தூதனை உனக்கு முன்னாக
அனுப்புவேன். And do you know what Moses said?
மோசே என்ன சொன்னான் தெரியுமா?
You know what Moses replied to that?
அதற்கு மோசேனுடைய பதில் என்ன தெரியுமா?
And God said, I will send my angel with you.
என்னுடைய தூதனை உனக்கு உன்னோடு கூட அனுப்புவேன் என்று சொன்ன பொழுது,
supposing God said to you,
ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லியிருந்தா,
I'm going to send my angel with you.
நான் வர மாட்டேன், ஆனா என் தூதனை உங்களுக்கு உங்களோடு அனுப்புறேன்னு சொல்லலாம்.
What would you say?
நீங்க என்ன சொல்லுவீங்க?
Angel is going to come with me, that's great.
தூதன் கூட வருவாரா? பரவாயில்லை, அதுவே போதுமே.
Tremendous to have an angel with me all the time.
ஓ, எப்போதும் என் கூட ஒரு தூதன் இருந்தா எவ்வளவு சந்தோஷம்.
But Moses said,
ஆனா மோசே என்ன சொன்னார்?
Chapter 33 verse 15.
33 அதிகாரம் 15 வசனம்.
If your presence doesn't go with us, don't take us from here.
உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும்.
I don't want your angel and all.
எனக்கு தூதன்லாம் தேவையில்லை.
Now I want to ask you, my brothers and sisters.
என் சகோதர சகோதரிகளே, உங்களை கேட்கிறேன்.
Isn't it a wonderful promise? He will give his angels charge over you to guard you in all your ways.
உங்களுடைய வழிகள் எல்லாம் உங்களை உன்னை காக்க முடியாக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்பது அருமையான காரியம் அல்லவா?
Yeah, thank God for that.
அதற்காக ஆண்டவருக்கு நன்றி.
But I say, Lord,
ஆண்டவரே,
I'm not going from here if you just send an angel.
ஒரு தூதன் அனுப்பினா நான் இங்க இருந்து போக மாட்டேன்.
I want you to go with me.
நீங்க தான் கூட வரணும்.
God with us.
தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்.
Emmanuel.
இம்மானுவேல்.
Not an angel with us.
தூதன் நம்மோடு கூட இல்ல.
Are you happy with an angel?
தூதன் உங்களுக்கு இருந்தா போதுமா?
I'm not happy with an angel.
தேவ தூதன் எனக்கு நான் இருந்தா சந்தோஷமா
இருப்பேன். I say what God, Moses said.
மோசே என்ன சொன்னாரோ அதை நான்
சொல்றேன். Your presence does not go with us. Don't take us from here. I'll be here only.
உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போக வேண்டாம்.
That means you have such a desire in your heart that Jesus must be with you all the time.
அவருடைய பொருள் என்னவென்றால் இயேசு எப்பொழுதும் என் கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி அளவற்ற ஒரு வாஞ்சை விருப்பம்.
Emmanuel, Emmanuel.
இம்மானுவேல் என்னோடு கூட இருக்க வேண்டும்.
God with me, God with me.
தேவன் என்னோடு கூட இருக்க வேண்டும்.
Wherever I go, God
with me. நான் எங்க போனாலும் சரி, தேவன் என்னோடு கூட இருக்க வேண்டும்.
Jesus is there with me.
இயேசு என்னோடு கூட இருக்கிறார்.
Lord, I don't want to go anywhere if you are not with me.
ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இல்லாவிட்டால் நான் எங்கேயும் போக விரும்பவில்லை.
Do you live like that in your house?
உங்களுடைய வீட்டில் எப்படி வாழ்கிறாயா? குடும்பத்தில் எப்படி வாழ்கிறாயா?
You say, Lord, I don't even want to go from one room to the other room without you with me.
ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திலே ஒரு ரூம்ல இருந்து அடுத்த ரூமுக்கு கூட நீங்க இல்லாம நான் போக கூடாது ஆண்டவரேன்னு சொல்றீங்களா?
Supposing one day you are angry with your wife for something she did wrong.
மனைவி செஞ்ச ஏதோ காரியத்துக்காக மனைவி மேல உங்களுக்கு கோவம் வந்துருச்சு.
Sometimes wives can do something wrong because they are not God.
சில சமயத்தில் மனைவிமார்கள் தவறு செய்ய முடியும், ஏன்னா அவங்க வந்து கடவுள் அல்ல.
Only God never does anything wrong.
தேவன் மட்டுமே தவறு செய்யாதவர்.
And you go, you are going into the next room to give your mind to your wife. Whatever is in your mind.
இப்பொழுது உங்க மனசுல இருக்கிற சரக்கெல்லாம் கொஞ்சம் இறக்கணும், இறக்கி வைக்கணும் சொல்லி நீங்க அடுத்த ரூம்ல மனைவிட்ட போறீங்க.
Is Jesus going with you?
அந்த நேரத்துல இயேசு உங்களோட வராரா?
Will you say, Lord, if your presence does not go with me, please don't take me from this room to the next room.
ஆண்டவரே, உம்முடைய சமூகம் என்னை எடுத்துக்கொண்டு அடுத்த ரூமுக்கு என் மனைவிட்ட நான் பேச போறேன், உம்முடைய சமூகம் என்கிட்ட வராட்டி நான் இங்கே இருந்தேன் அடுத்த ரூமுக்கு போக மாட்டேன்னு சொல்றீங்களா?
How wonderful it will be like that.
அப்படி சொன்னால் எவ்வளவு அற்புதமா இருக்கும்.
There'll be peace in your house.
உம்முடைய வீட்டிலே சமாதானம் இருக்கும்.
Because most husbands, when they shout at their wives, they forget that Jesus is standing there.
நிறைய புருஷன்மார் மனைவியை பார்த்து சத்தம் போடும்போது திட்டும்போது இயேசு அங்க இருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறார்கள்.
Will you shout at your wife when another brother from the church is standing there?
சபையில இருந்து இன்னொரு சகோதரர் உங்க வீட்ல உங்க பக்கத்துல நிக்கும்போது மனைவியை திட்டுவீங்களா?
No.
இல்லை.
Have you had this experience that you and your wife are fighting about something?
நீங்களும் மனைவி ஏதோ ஒரு காரியத்தை குறித்து காரசாரமா விவாதித்துக் கொண்டிருக்கீங்க.
Suddenly the doorbell rings.
திடீர்னு காலிங் பெல் அடிக்குது.
Who's that? I hope they didn't hear what I just said.
நம்ம இவ்வளவு நேரம் பேசுனதை கேட்டாரோ இல்லையோ தெரியல இந்த பிரதர் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா?
That means Jesus is there all the time. We are not bothered what he thinks.
இயேசு அங்கே தான் எப்போதும் இருக்கிறார், அவரை பத்தி நீங்க கவலைப்படலையே.
But this brother is now hurt me.
ஆனா இந்த சகோதரனை கேட்டா கேட்காட்டி பரவாயில்ல.
We are more concerned about what some brother thinks than Jesus who is with us in the house.
வீட்டிலேயே நம்மோடையே இயேசு இருக்கிறாரே, அவர் நினைக்கிறத கூட பத்தி நான் அக்கறைப்படுற கிடையாது. சகோதரனை என்ன நினைச்சிருவார் அதான பெருசா இருக்கு.
You must say, Lord,
ஆண்டவரே,
I don't care what any brother in the world thinks about me.
என்னை குறித்து இந்த உலகத்திலே எந்த சகோதரன் என்ன நினைத்தாலும் அதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை.
I want your presence with me.
உம்முடைய சமூகம் தான் எனக்கு வேண்டும்.
Always.
எப்பொழுதும்.
I never want to say anything to anybody forgetting that you are there.
நீர் அங்கே இருக்கிறீர் என்பதை மறந்துவிட்டு நான் ஒரு வார்த்தை கூட யாரிடத்திலும் பேசிவிடக் கூடாது.
If you have a television in your home.
உங்க வீட்ல டிவி இருந்தா?
And so many programs come on the television now.
TV-la nariya nigazhchigal vandu kondey irukkirathu.
See, television is like a library.
Television vandu oru library noolagathai pola.
In a library there are good books and bad books.
Oru library-la noolagathila nalla puthagam irukkum ketta puthagam irukkum.
I'm not saying you should not read any books.
புத்தகத்தை வாசிக்க கூடாது நான் சொல்லல.
But you must know what are good books and what are bad books.
ஆனால் ஒரு நூலகத்திலே நல்ல புத்தகங்கள் எது கெட்ட புத்தகங்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும்.
Television also is like that.
TV-யும் அப்படி தான் இருக்குது.
But if you say, Lord Jesus, I want your presence with me.
ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய சமூகம் எனக்கு இப்பொழுது வேண்டும்.
When this program is coming, if Jesus is not happy with it, then I turn it off.
இந்த நிகழ்ச்சி டிவியிலே ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இயேசு அவருக்கு சந்தோஷம் இல்லை என்று சொன்னால் நான் உடனே ஆஃப் பண்ணி விடுகிறேன்.
And I tell you, 99% of all the cinemas today, Jesus is not happy with any of them.
நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிற சீரியல் அல்லது சினிமாவிலே 99% இயேசு கண்டிப்பாக சந்தோஷமா இருக்க மாட்டார்.
He will not watch them.
இயேசு அதை ஒரு காலம் பார்க்க மாட்டார்.
Not at all.
கண்டிப்பாக பார்க்க மாட்டார்.
Not interested.
இயேசுக்கு அதுல விருப்பம் இல்லை.
But there are many believers sitting and watching that and Jesus has gone.
அநேக விசுவாசிகள் உட்கார்ந்து இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் இயேசு அங்க இடத்தை விட்டு போய்விட்டார்.
Even the angel has gone.
தூதன் கூட அங்கிருந்து போய்விட்டான்.
Only the devil is sitting with them now.
But பிசாசு தான் அவங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான்.
Watching. Ah, that is good.
ஆ, நல்லா இருக்கு. நல்லா பாரு. இன்னும் கொஞ்ச நேரம் பார் பார் என்று.
Who is sitting with you watching all these filthy movies?
அசிங்கமான சினிமா காட்சிகளையும் சீரியல் காட்சிகளையும் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க, உங்களோட கூட பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது யாரு பாத்தீங்களா? கொஞ்சம்
Jesus and the angels left long ago.
இயேசுவும் தூதர்களும் எப்பயோ போயிட்டாங்க உங்களை விட்டு.
But now one demon is this side and one demon is that side and they are also nodding their head and singing those songs with you.
உங்க இந்த பக்கம் ஒரு பிசாசு உட்கார்ந்து இருக்கு, இந்த பக்கம் ஒரு பிசாசு உட்கார்ந்து இருக்கு, உங்களோட சேர்ந்து தாளம் போட்டு தலையாட்டிட்டு இருக்கு.
And then at night you say, oh brother, these fearful dreams come to me, I don't know where it
came from. எனக்கு பயமா இருக்கு brother னு சொல்லி நீங்க என்கிட்ட வந்து சொல்றீங்க.
Naturally you'll get fearful dreams if you have demons sitting on either side of you.
உங்க ரெண்டு பக்கம் பிசாசு உட்கார்ந்திருந்தா நைட் பயமான கனவு தான் வரும்.
You must say, Lord,
ஆண்டவரே,
Emmanuel,
இம்மானுவேல்,
God with me,
தேவன் என்னோடு கூட.
When I watch TV, God
with me. நான் டிவி பாக்கும்போது தேவன் என்னோடு கூட இருக்கிறார்.
God is not with me, I will not watch it.
தேவன் ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கும்போது தேவன் எங்கிட்ட போயிட்டார்னா நானும் பார்க்க மாட்டேன், ஆஃப்
பண்ணிடுவேன். I'm not saying everything in television is bad.
டிவில வரக்கூடிய எல்லாமே மோசம் நான் சொல்லல.
You can watch some cricket or some news and all, it is okay.
கிரிக்கெட் பார்க்கலாம், நியூஸ் பார்க்கலாம், அது பரவாயில்லை.
There are so many things which are bad. Most of it is bad.
அதுல இருக்கிற பல காரியங்கள் கெட்டதா தான் இருக்கு.
The principle is this.
கோட்பாடு இதுதான்.
Is God with you at that time or not?
அந்த நேரத்துல இதை பார்க்கும்போது தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா?
Pray like Moses. If your presence does not go with me, I don't want to go anywhere.
உம்முடைய சமூகம் என்னோடு கூட போக வராட்டி நான் எங்கேயுமே போக விரும்பலானே.
When I speak to my wife, you must be with me, Jesus.
என் மனைவிட்ட நான் பேசும்போது இயேசுவே நீ என்னோடு கூட இருக்கணும்.
When I discipline my children, you must be with me.
என் பிள்ளைகளை கண்டிக்கும்போது இயேசுவே நீங்க என்கிட்ட இருக்கணும்.
When I watch television, you must be with me.
நான் டிவியை பார்க்கும்போது நீங்க என்கிட்ட இருக்கணும்.
When I'm reading some magazine, you must be with me.
இல்ல பத்திரிக்கை நான் வாசிக்கும்போது நீங்க என்கிட்ட இருக்கணும்.
There's some dirty picture, I must turn the page now.
அசிங்கமான படம் இருந்தா அந்த பேஜ் திருப்பிரணும். அந்த பக்கத்தை திருப்பிரணும்.
Because I want Emmanuel.
ஏனென்றால் இம்மானுவேல் என்னோடு கூட இருக்க வேண்டும்.
With me all the time.
எப்பொழுதும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார்
என்ற காரியம். And I tell you, if you live like this,
இப்படி நீ வாழ்ந்தாயானால்
you will never have one fearful dream in your life.
உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பயமுள்ள கனவு கூட வராது.
The filthy dreams that come into your life will also go.
சில சமயத்தில் உனக்கு வந்து கொண்டிருக்கிற அசுத்தமான கனவுகள் கூட போய்விடும்.
God with you.
தேவன் உன்னோடு.
And the mighty power of God will be with you.
தேவனுடைய வல்லமையான பிரசங்கம் உன்னோடு கூட இருக்கும்.
When they stand in the pulpit also God will be with you.
பிரசங்கம் மேடையில் நிற்கும் பொழுது கூட அந்த தேவன் உன்னோடு கூட இருப்பார்.
A lot of preachers,
அநேக பிரசங்க,
they want God to be with them in the pulpit.
இங்க நின்னு பேசும்போது மட்டும் ஆண்டவர் பங்கள பக்கத்துல இருக்கணும்.
Everybody wants God to be with them in the pulpit.
எல்லாரும் இங்க நின்னு பேசும்போது தேவன் அவங்களோட கூட இருக்கணும்னு விரும்பறாங்க.
You want God in the pulpit with you, then you must ask him to be with you the rest of the day, the rest of the week.
பிரசங்கம் பண்ணும்போது தேவன் உங்களோட கூட இருக்கணும்னு நினைச்சீங்கனா வாரத்துல உள்ள மீதி நாளிலேயும் தேவன் உங்களோட கூட இருக்கணும்னு நீங்க விருப்பம் பண்ணணும்.
In your work,
உங்களுடைய வேலையில அவர் கூட இருக்க
வேண்டும். I want you to be with me.
ஆண்டவரே நான் வேலை செய்யும்போது என்னோட கூட இருக்கும்.
I can never sign a false statement.
பொய்யான ஒரு எந்த ஒரு வாசகத்துக்கும் நான் கையெழுத்து போடக்கூடாது.
You know, when I was working in the navy,
நான் நேவில வேலை செய்யும் போது
many times the senior officer will tell me to write some false statement.
என்னுடைய மேலதிகாரி சில பொய்யான காரியங்களுக்கு கையெழுத்து போட சொல்வார்.
I say, I'm sorry sir, I'm a Christian.
நான் ஒரு கிறிஸ்தவன், நான் போட முடியாது என்று சொல்லி விடுவேன்.
They never heard anybody talking like that in the navy to them.
நேவில மேலதிகாரிட்ட யாரும் இப்படி பேசவே பேசுறத கேள்விப்பட்டதே கிடையாது.
They can lock you up in jail for that.
அப்படி பேசினா jail ல போடுவாங்க.
I said, I'm a Christian.
அபிஷேகம் இருக்கிறது.
Why is God not with them?
ஏன் தேவன் அவரோடு கூட இல்லை?
Because they don't want God with them in their home and in their office.
குடும்பத்திலேயும் அலுவலகத்திலேயும் தேவன் அவரோடு கூட இருக்க விரும்புவதில்லை.
Their job is their God.
அவருடைய வேலைதான் அவங்களுக்கு தேவன்.
Their money is their God.
அவருடைய பணம் தான் அவங்களுக்கு கடவுள்.
So many people, they want to please their relatives more than they want to please God.
தேவனை பிரியப்படுத்தி பார்க்கலாம் சொந்தக்காரங்களை நிறைய பிரியப்படுத்தணும்னு விரும்புறாங்க.
Unconverted relatives, they do things to please them.
சொந்தக்காரங்க ரட்சிக்கப்படாத சொந்தக்காரங்களை பிரியப்படுத்துறதுக்காக இவங்க என்னமோ
செய்றாங்க. So many wrong things believers are doing.
எவ்வளவோ தவறான காரியங்களை விசுவாசிகள் செய்கிறார்கள்.
Then naturally you will get fearful dreams and demons.
இயற்கையாக கண்டிப்பாக அசுத்தமான கனவுகள் வரும், பயமுறுத்தக்கூடிய கனவுகள் வரும்.
You decide one thing today.
இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை
செய். Lord Jesus, I want to know you as Emmanuel.
ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை நான் இம்மானுவேலாய் அறிந்து கொள்ளட்டும்.
God with me.
தேவன் என்னோடு கூட.
Every day.
ஒவ்வொரு நாளும்.
Wherever I go.
எங்கே சென்றாலும்.
In the bus.
பஸ்லே.
In the office.
அலுவலகத்திலே.
In the college.
கல்லூரியிலே.
At home.
குடும்பத்திலே.
When I'm watching this or watching that.
இதை பார்க்கும் பொழுது, அதை பார்க்கும் பொழுது.
Reading something.
ஒன்றை வாசிக்கும் பொழுது.
All the time.
எல்லா நேரத்திலேயும்.
When I meet my friends.
நண்பர்களை பார்க்கும்
பொழுது. When I meet my enemies.
விரோதிகளை பார்க்கும் பொழுது.
God with me.
தேவன் நம்மோடு
இருக்கிறார். Jesus is there.
இயேசு அங்கே இருக்கிறார்.
It's a wonderful life.
அற்புதமான வாழ்க்கை.
You'll never be alone.
நீ தனியாக இருக்க போவதில்லை.
One last verse.
கடைசியாக ஒரு வசனம்.
John's Gospel chapter 16.
யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம்.
John 16.
யோவான் 16ஆம் அதிகாரம்.
Jesus said.
இயேசு சொன்னார்.
The time is coming, verse 32, when you'll all go to your own home and you'll leave me alone.
யோவான் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அவனவன் தன் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும்.
But I am not alone.
ஆனாலும் நான் தனித்திரேன்.
Because the Father is with me.
பிதா என்னோடு கூட இருக்கிறார்.
That is what we can say.
இதை தான் நாமும் சொல்ல முடியும்.
All of you can leave me.
நீங்கள் எல்லாரும் என்னை விட்டுவிடும் காலம் வரும்.
I will not be alone.
நான் தனியாக இருக்க போவதில்லை.
Because Emmanuel.
இம்மானுவேல்.
God is with me.
தேவனோடு கூட இருக்கிறார்.
It's a wonderful life.
அற்புதமான ஒரு வாழ்க்கை.
You can never be alone.
நீ தனியாக இருக்க தேவையில்லை.
May God help us.
தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.